ஒலிக்கும். எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 0212749856. நன்றி, வணக்கம்.
இப்பொழுதும் உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வழங்கிய இறை செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம்.
நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி Yohan 12:21.
அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவின் இடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள்.
ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம். எனக்கு அன்பானவர்களே, தூரத்தில் இருந்த கிரேக்கு என்னும் நாட்டில் இருந்து சிலர் அவரை ஆவலோடு தேடி வந்தார்கள். அவருடைய சீடர்களை பார்த்தார்கள். ஐயா, எப்படியாவது நாங்க ஐயாவை பார்க்கணும், எப்படியாவது நாங்க இயேசுநாதரை பார்க்கணும் என்று ஆவலோடு தேடினார்கள். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது அவர் சென்ற இடமெல்லாம் திரளான கூட்டம். Mark 1:45 சொல்லுகிறது, இயேசு வனாந்தரமான இடத்தில் தங்கியிருந்தார், ஜனங்கள் எத்திசையிலும் இருந்து அவரை தேடி வந்தார்கள். எதற்காக? Luke 6:17 சொல்லுகிறது, அவருடைய உபதேசத்தை கேட்பதற்காய், அவருடைய இனிய உபதேசத்தை கேட்பதற்காய், தங்கள் பிணிகள் நீங்கி சுகமடைவதற்காய். Luke 4:22 சொல்கிறது, அவர் வாயிலிருந்து கிறவையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டன. அவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள், மகளே பயப்படாது, மகனே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே. இரக்கம், இரக்கம் அவர் வாயிலிருந்து புறப்பட்டு சென்றது, கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு சென்றன. ஆகவே அவர் எங்கிருந்தாலும் மக்கள் திரளாய் தேடி வந்தார்.
பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பார்க்க தொடங்கினாலோ பார்வை எல்லாம் பாவியின் மேலே அம்மா, இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா. குஷ்டரோகியவனை கையினால் பூசாமல் தொட்டாரம்மா, குஷ்டரோகியவனை கையினால் பூசாமல் தொட்டாரம்மா, கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா, இயேசு என்றதுமே எனக்கோ இன்பம் பிறக்குதம்மா.
பலவிதமான முறையில் பலவிதமான காரணங்களுக்காக நாம் இறைவனை காண விரும்புகிறோம். யோபு என்ற புத்தகம் 23:3-4 வசனங்களுள் இப்படி வாசிக்கிறோம். யோபு என்ற அந்த செல்வந்தன் செல்வத்தை எல்லாம் இழந்தான். உடல் முழுவதும் நோய், 10 குழந்தைகளை இழந்தான், தவித்தான், தடுமாறினான். என்ன செய்தான்? ஐயா, நான் தேவனை எங்கு கண்டு சந்திக்கலாம் என்று எனக்கு சொல்லுங்கள். என்ன காரணத்தினால் எனக்கு இந்த வேதனை என்று நான் அவரை கேட்கட்டும். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று எனக்கு சொல்லுங்கள். பலவிதமான தேவைகளுக்காக மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்றுதான் அவன் கதறினான். நீங்களும் கூட இன்று அப்படித்தான் வந்திருப்பீர்கள். நான் எங்கே அவரை பார்க்கலாம்? இறைவனை நான் எங்கே காணலாம்? இறைவன் எப்படிப்பட்டவன்? அவருடைய தோற்றம் என்ன? ஏசாயா 66:1, அப்போஸ்தலர் 7:49 என்ற பகுதிகள் என்ன கூறுகின்றன? தேவனே சொல்கிறாராம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எரேமியா தீர்க்கதரிசி என்றவன் சொல்கிறான், 23:23-24 வசனங்களில், இதோ நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறேன். நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரமாயிருக்கும் இடங்களுக்கும் தேவனாய் இருக்கிறேன். சங்கீத 139:7-8 வசனங்களை பாருங்கள். அங்கே சங்கீதக்காரன் புலம்புகிறான், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? நான் பூமிக்கு ஆழத்தில் பாதாளத்தில் இறங்கினாலும் அங்கும் இருக்கிறேன். வானத்திற்கு ஏறின் படுக்கை போட்டாலும் அங்கும் இருக்கிறேன். அவர் அவ்வளவு வல்லமையுடையவர். எனினும் வேத புத்தகம் சொல்லுகிறது, எப்பொழுதெல்லாம் அவர் விரும்பினாரோ அப்பொழுதெல்லாம் தம்மை நாடி தேடுபவர்களுக்கு காட்சி அளித்தார். உதாரணமாக ஆதியாகமம் 16:7-9 வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம் 13:3 வாசித்து பாருங்க. யாத்திரா 3:2 இந்த பகுதியை வாசித்து பாருங்க. 3 வெவ்வேறு விதமான மக்களுக்கு அவர்கள் தேவனை தேடிய பொழுது ஒரு தேவ தூதன் போல அவர்களுக்கு காட்சி அளித்தார் என்று நாம் காண்கிறோம். மட்டுமல்ல, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 18:2 படி ஒரு மனிதனைப் போல காட்சி அளித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 1:1-2 வசனங்களின் படி, இந்த கடைசி காலங்களில் நீங்களும் நானும் அவரை கண்டு களிக்கத்தக்கதாக தேவகுமாரன் என்ற ரூபத்தில் உலகில் இறங்கினார். தேவகுமாரனுக்கு இம்மானுவேல் என்ற பெயரை அளித்தார். இயேசு என்ற பெயரை அளித்தார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். 1 தீமோத்தேயு 3:16 என்ற பகுதி சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆம், இயேசு ஆகவே சொன்னார். யோவான் 14:9, என்னை கண்டவன் காணக்கூடாத இறைவனை காண்கிறான், அவருடைய பண்பு எதுவோ அத்தனையும் நீங்கள் என்னில் காணலாம் என்று சொன்னார். யோவான் 10:30 சொன்னார், நானும் காணக்கூடாத இறைவனும் ஒன்றுதான், நான் அவர்தான் என்று சொன்னார். எனவே அவரை நாம் பார்க்கும் பொழுது நாம் தேவாதி தேவனை காண்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் இறைவனை காணத்தான் முடியுமா? அருள்நாதர் இயேசு இதற்கு என்ன பதில் சொன்னார்? முதலாவது அவர் சொன்ன பதிலை பாருங்க. மத்தேயு 5:8 வசனத்தில் என்ன பதில் சொன்னார்?
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை திட்டமாய் தரிசிப்பார்கள். இயேசு சொன்னால் சொன்னதுதான். மத்தேயு 24:35 சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை என்று. அவர் சொன்னால் சொன்னதுதான். இருதயத்தில் சுத்தம் இருக்கிறதா? நிச்சயமாய் தேவனை தரிசிப்பாய் என்று. சுத்தம் இல்லாதவருடைய கதி என்ன? எபிரேயர் 12:14 எப்படி சொல்லுகிறது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் இறைவனை தரிசிப்பதில்லையே. ஆங்கில வேதாகமம் 1 இப்படி சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை ஒரு காலம் தரிசிப்பதில்லை. நெவர், நெவர். எய்தர் வி ஆர் மேட் அவர் செல்ஸ் ஹோலி. Either we make ourselves holy, or God makes ourselves holy, and we are able to see Him, or never. தேவனை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் காண்பதில்லை, ஒரு நாளும் காண்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னும் பாவத்தை பற்றி என்ன சொல்கிறது பாருங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது என்பது கடினமான காரியம். ஏசாயா 59:2 தேவன் இதை குறித்து பேசுகிறார். அவருடைய முகத்தை மறைப்பது நம்முடைய பாவங்கள் என்று சொல்கிறது. 1 Kings 8:46 என்ற பகுதியில் சாலமோன் அரசன் எப்படி சொல்கிறான், பாவம் செய்யாத மனிதன் இல்லையே, பாவம் செய்யாத மனிதன் இல்லையே. பிரசங்கி 7:20 என்ன சொல்கிறது பாருங்க.
ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை.
ஒரு பாவம் செய்யாமல் நன்மையை மட்டும் செய்யத்தக்க ஒருவன் பூமியில் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் நாம் குற்றவாளிகளாய் வாழ்கிறோம். வேதம் சொல்லுகிறது பிரசங்கி 7:29 தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார், ஆனால் அவர்களோ பல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், தாங்களே தேடிக்கொண்டார்கள். எனவேதான் ஆதியாகமம் 6:5 தேவன் சொல்கிறார், மனு புத்திரருடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயத்தின் நினைவும் பொல்லாததே என்று கண்டு விசனமடைந்தார் என்று. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில், கரைபட்ட உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வரும் பாவங்களின் பட்டியலை வாசிக்க கேட்போம். Mark 7:20-23 வரை உள்ள வசனங்களில் தேவன் தாமே நம்முடைய உள்ளங்களில் இருந்து எழும்பும், நம்முடைய உள்ளத்தை கரைப்படுத்தும் சில பாவங்களை கூறுகிறார். கேளுங்கள்.
மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் தேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார்.
மனிதனை தீட்டுப்படுத்தும், இறைவனுக்கு உண்பதாக நம்மை தீட்டுப்படுத்தும் காரியங்கள் நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களில் இருந்துதான் வருகின்றன. பிரியமானவர்களே, தேவன் நம்மை செம்மையானவர்களாக உண்டாக்கினார், நாமோ நம்மை கெடுத்து கொண்டோம். 1 Kings 2:16 இந்த நீண்ட பாவ பட்டியலை சுருக்கி கூறுகிறது பாருங்க. 1 Kings 2:16
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
இந்த பெரிய பெயர் பட்டியலில், பாவ பட்டியலை சுருக்கமாக 3 காரியங்களில் அடக்கிவிட்டார் பாருங்கள் யோவான். அவர் என்ன சொல்கிறார், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் பிசாசினால் உண்டானவைகள், இவைகள் தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கின்றன. Galatians 5:17 சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் போராடுகிறது. எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் 3 பகுதிகள் உண்டு. 1 Thessalonians 5:23-24 என்ற பகுதியை வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆன்மா உண்டு, மனம் உண்டு, சரீரம் உண்டு. ஆன்மா தேவனோடு உறவாட விரும்புகிறது, அவரோடு சஞ்சரிக்க விரும்புகிறது. இந்த மனமும் மாம்சமும் இஷ்டம் போல் அலைகிறது. மாம்சமானது விரும்புகிறவைகளை செய்ய மனம் தூண்டிவிடுகிறது, அல்லது மனம் விரும்பினதை மாம்சம் செய்ய தூண்டிவிடுகிறது. இதனால் ஆத்மா துக்கமடைகிறது, துயரமடைகிறது. மாம்சம் மனசும் விரும்பினதை செய்வது இறைவனிடம் இருந்து நம்மை பிரிக்கிறது. என் இருதயத்தை சுத்திகரித்தேன், பாவமர துப்புரமாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று நீதிமொழிகள் 20:9 சொல்கிறது. அதற்கு பதில் இதுதான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவ குமாரனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். மனம் கலங்காதிருங்க, எவ்வளவு பெரிய பாவமாயிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவமாயிருந்தாலும் சரி, எவ்வளவு பாவங்களை குமித்து வைத்திருந்தாலும் சரி, இன்று அவைகளை நாம் கரைத்துக் கொள்வோம். ஒரே ஒரு ரத்தம் நம்மை தூய்மையாக்கும், நம்மை தூய்மையாக்கும். நான் நிச்சயமாக அவரை தரிசிப்போம், இந்த உலகில் தரிசிப்போம். கவலைப்படாதிருங்க.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபம்மா, இயேசுப்பா இந்த குடும்பத்தை ஆசீர்வதி. நீதிமான் பனைய போல செழிப்பான், வற்றாத நீரூற்றா இருப்பான், கனித்தரும் செடியாக இருப்பான். இந்த வசனங்களை எல்லாம் உதவி செய்து நீர் அதை உறுதிப்படுத்தும் சுவாமி, உறுதிப்படுத்தும். ஆசீர்வதி, 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 ஆசீர்வதி. ஆண்டவனை கனித்தரும் செடியாக வையும், பலப்படுத்தும் ராஜா, பலப்படுத்தும். அவர்கள் தான் வீட்டை தாங்க வேண்டும். ஆண்டவனே எல்லாரையும் பராமரிக்க வேண்டும். அதற்கு வேண்டிய மது வல்லமையை தார், அதற்கு வேண்டிய மது கிருபையை தார், அதற்கு வேண்டிய மது பலனை தார். சுகமாயிருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதி. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னீர். அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். இந்த குடும்பத்தை விட்டு வியாதியை விலக்கும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி. பிள்ளைகள் முதன்மையாக நிற்கும்படி அருள் புரியும். அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம் நல்ல பிதாவே.
அன்பு நேயர்களே, அன்பின் குரல் தமிழ் நிகழ்ச்சியை உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் FM@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.
சுவை பார் நீ அவரோடு வாழ்ந்து பார், அழகானையே சுவை பார் அவரோடு வாழ்ந்து பார். அவர் அன்போடு நம்மை அழைத்துக் கொள்வார், அகலென்றோ பாராதவர், தன் ஜீவனை பலியாக தந்து மீட்டவர். அழகான இயேசுவை பார், நீ அவரோடு வாழ்ந்து பார். குணமாக்கும் தெய்வம், ஆத்துமாவை விடுவித்து ரட்சிக்கும் தெய்வம், பலனற்று போனாலும் குணமாக்கும் தெய்வம், ஆத்துமாவை விடுவித்து ரட்சிக்கும் தெய்வம். எளியவனை என்றைக்கும் மறவாத, நெருக்கப்படும் காலத்தில் அஞ்சமானவர், எளியவனை என்றைக்கும் மறவாதவர், நெருக்கப்படும் காலத்தில் தஞ்சமானவர், நெருக்கப்படும் காலத்தில் தஞ்சமானவர். அழகான இயேசுவை பார், நீ அவரோடு வாழ்ந்து பார், அழகான இயேசுவை பார் அவரோடு வாழ்ந்து பார். நீதியிலும் நியாயத்திலும் பிரியமானவர். அன்பு என்ற வார்த்தைக்கு உரியதானவர், நீதியிலும் நியாயத்திலும் பிரியமானவர். அன்பு என்ற வார்த்தைக்கு உரியதானவர். செல்லும் இடமெல்லாம் கூட வருபவர், அவருக்கு நிகரானோர் ஒருவர் இல்லையே. செல்லும் இடமெல்லாம் கூட வருபவர், அவருக்கு நிகரானோர் ஒருவர் இல்லையே. அவருக்கு நிகரானோர் ஒருவர் இல்லையே. சுவைப்பார் நீ அவரோடு வாழ்ந்து பார், அழகானையே சுவைப்பார் அவரோடு வாழ்ந்து பார். அவர் அன்போடு நம்மை அணைத்துக் கொள்வார், இரவென்றோ பகலென்றோ பாராதவர். தன் ஜீவனை பலியாக தந்து மீட்டவர், அழகான இயேசுவைப் பார்.